കൺ വിനായകർക്ക് അഞ്ജലി. அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமய நற்சிந்தனை பகுதியில் இறைவனால் ஆன்மாக்களுக்கு ஏற்படுத்தப்படும் சோதனைகள் அனைத்தும் ஈடேற்றம் பெறும் வழியை காண்பிப்பதற்கே என்பதனை புரிந்து கொள்ள ஓர் கதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். கப்பல் ஒன்று கடலில் வழிதவறி புயலில் சிக்கி தவித்தபோது அதனுள் இருந்த ஒருவன் மட்டும் எப்படியோ தப்பி அருகில் இருந்த தீவு ஒன்றிலே கரையேறினான். அங்கே இருந்து கொண்டே இறைவனிடம், இறைவா, இங்கிருந்து என்னை தப்பித்து எப்படியாவது எனது மனைவி மக்களோடு சேர்த்து விடு, ஆள் அரவமற்ற இந்த தீவில் எத்தனை நாள் தனியாக இருப்பேன் என்று பிரார்த்தனை செய்தான். ஆனால் அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. நாட்கள் நகர தீவில் கிடைத்த பொருட்களை வைத்து கொண்டும் கப்பலில் உடைந்த பாகங்களை கொண்டும் ஒரு சிறிய குடிசை ஒன்றை அமைத்து கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் தனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையுடன் நாள்தோறும் பிரார்த்தனை செய்து வந்தான். ஒரு நாள் இவன் உணவு தேடுவதற்காக வெளியே போய்விட்டு திரும்பி வந்தபோது அவன் தங்கியிருந்த அந்த குடிசை எரிந்து புகை வானுயர எழுந்து போய்க் கொண்டிருந்தது. இறைவன் மேல் கோபம் கொண்டு என்னை காப்பாற்றும்படி வேண்டிக் கொள்ள என் குடிசையையும் எரித்து விட்டாயே என்று மனம் வருந்தினான். அப்போது ஒரு கப்பலின் ஒலி பின்னால் கேட்டது. ஆம், உயிர்காக்கும் படகு ஒன்றுடன் பெரிய கப்பல் இவன் இருந்த இடத்தை நோக்கி வந்தது. இவன் கப்பலில் ஏறி தப்பி செல்லும் வேளைதான் தன் குடிசை எரிந்த புகையைக் கண்டு யாரோ வழி தெரியாமல் தீவில் மாட்டிக்கொண்டிருந்ததை அறிந்து அவர்கள் வந்து சேர்ந்ததை அறிந்தான். அப்போதுதான் குடிசை எரிந்ததற்கான காரணத்தை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறினான். ஆம் நேயர்களே, நம்மை படைத்தவன் எப்பொழுதும் நம்மை காத்து கொண்டிருக்கிறான். இதனை அறியாது நாம் எப்போதும் நமக்கு சோதனைகள் வரும் வேளைகளிலெல்லாம் இறைவனை அவசரப்பட்டு அறியாமல் நிந்தித்து கொண்டிருக்கிறோம். சோதனை மேல் சோதனை வருகிறது என்றால் இறைவனின் அருட்பார்வை உங்கள் மேல் விழுந்து விட்டது என்று அர்த்தம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
மருதமல சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா, தங்கரத ஏறி வந்து சத்தியமா மொத்த மனசுல மொத்த நரப்புல கூடி இருக்கிற சண்முகா அறுபடைய சண்முகா நெஞ்சுக்குள்ளதா சண்முகா மருதமர சத்தியமாவும் அறுபடையும் சண்முகா ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா சண்முகா இரவாகுவின் பக்கமா அந்த வீரவேலுவின் பக்கமா, அஞ்சுகாரனின் பக்கமா, அந்த ஐராவதம் பக்கமா, தங்க நிறத்தில ரெண்டு கண்ணுக்குள்ள கொலுவிருக்கிற சண்முகா, நீ கொலுவிருக்கிற சண்முகா, என் கண்ணுக்குள்ளதான் சண்முகா. நன் பிள்ளையர வரம் கொடுக்கணும் சண்முகா, திருச்செந்து கோயிலே வேளாடணும் சண்முகா, இல்லையா நான் பிள்ளையர வரம் கொடுக்கணும் சண்முகா, கண்ணுபடும்படி சண்முகா, இந்த காலம் முழுவதும் சண்முகா, செல்வம் பொழிக்கணும் சண்முகா, சொன்ன வரங்களை அள்ளி கொடுக்கிற கொடை வளரே சண்முகா, கோடி வணக்கம் சண்முகா, பல கோடி வணக்கம் சண்முகா.
சண்முகா,
சண்முகே சண்முகா என் உள்ளம் உருகுதே சண்முகா. மரதம்மாள சத்தியமா அறுபடையோ சண்முகா, தங்கரதம் ஏறி வந்து எட்டி பாறையா சண்முகா.
தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். நவம்பர் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் நவம்பர் 16 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 16 சனிக்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவிழா கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவிழா பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 21 வியாழக்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 21 வியாழக்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 23 சனிக்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் நவம்பர் 23 சனிக்கிழமை மாலை 6:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து பைரவப் பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் நவம்பர் 28 வியாழக்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள்.
அடுத்து தொடர்வது யாழ்ப்பாணம் குரும்பையூர் கவிஞர் ஐங்கரன் தம்பித்துறை அவர்களின் சிறப்பு சொற்பொழிவு.
இணைய வானொலியின் ஊடாக ஆன்மீகம் சுகித்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் இத்தகைய ஒரு ஆன்மீக நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினமும் நாங்கள் ஆன்மா கடவுள் பாசம் என்று இந்து மதம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற முப்பொருள்களுக்கு இடையிலான ஒரு சில தொடர்புகள் பற்றி சிந்திப்போம். பொதுவாகவே எவராவது எங்களை பார்த்து உன்னுடைய உடம்பு பருத்து விட்டது என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் இதிலிருந்து எதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், உன்னுடையது என்று குறிப்பிடுகின்ற பொழுது நீ வேறு உடம்பு வேறு என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. அதாவது உன்னுடைய புத்தகம் உன்னுடைய வீடு என்று சொல்லும்போது நீயும் புத்தகமும் எவ்வாறு வேறுபடுகின்றீர்களோ அவ்வாறேதான் உன்னுடையது என்று அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது நான் என்பது வேறு உடம்பு என்பது வேறு என்று வெளிப்பட்டு நிற்கின்றது. எனவே நாங்கள் இங்கு நான் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அது என்னுடைய ஆத்மாவை குறித்து நிற்கின்றது. நாங்கள் எல்லோரும் ஆன்மாக்களே. என்னுடைய சிநேகிதன் இறந்து போனான் என்பதனுடைய கருத்து என்ன? என்னுடைய சிநேகிதனாகிய அந்த ஆன்மாதான் இந்த உடம்பை விட்டு நீங்கி இருக்கின்றது என்பதை அது குறித்து நிற்கின்றது. எனவே ஆன்மா என்பது இங்கே அழியவில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உடம்பு அழிந்து போவதை நாம் காண்கின்றோம், ஆனால் ஆன்மாக்களுக்காகிய நாங்கள் ஒரு காலத்தும் அழிவதில்லை. ஆன்மாவானது காலத்துக்கு காலம் வெவ்வேறு உடம்புகளிலே வந்து அது பிறந்து கொள்கின்றது என்று எங்களுடைய இந்து மதம் போதிக்கின்றது. இந்த உடம்பை ஆன்மா எடுப்பதும் விடுவதும் உடம்பினுடைய விருப்பமாக இருக்கின்றதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. ஆன்மாவினுடைய விருப்பமா அல்லது அது இயல்பாகவே நடக்கின்ற ஒன்றா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். வெறும் உடம்புக்கு அறிவில்லை, ஆதலால் உடம்பு உயிரை விரும்ப இயலாது. இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள் தான் வர வேண்டும் என்று உடம்பு விரும்புவது பொருத்தமில்லாத ஒன்று. எனவே உடம்பு உயிரை விரும்ப இயலாது, ஆன்மாவானது ஒரு உடம்பை தன்னுடைய விருப்பத்துக்கு எடுப்பதாகவும் விடுவதாகவும் தோன்றவில்லை. ஆகவே இதனை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த ஒரு அளப்பரிய பணியை ஆற்றுகின்றவன் யார் என்றால் அதுதான் இறைவன். ஏனென்றால் ஒரு ஆன்மா கொடிய நோயுள்ள உடம்பையும் எடுத்திருக்கின்றது என்றால் அந்த ஆன்மா விரும்பி எடுத்திருக்குமாக இருந்தால் அந்த கொடிய உடம்பை அது எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஏதோ ஒரு நியம விதியின்படி இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் இவற்றுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் ஆண்டவன் என்பது எமக்கு விளங்குகின்றது. கடவுள் ஆன்மாக்களுக்கு உடம்புகளை ஏன் கொடுக்கின்றார்? தன்னுடைய ஏதாவது நன்மைக்காக அதை கொடுக்கின்றாரா? இல்லை, ஆன்மாக்களினுடைய நன்மைக்காக கொடுக்கின்றாரா? ஆம், கடவுளுக்கு தேவையானது ஒன்றுமில்லை. இங்கே ஆன்மாக்களுக்குடைய நன்மைக்காகவே அந்த உடம்பை கொடுக்கின்றார். நமக்கு என்ன இடர் இருக்கின்றது, என்ன குறையை என்ன இடர்களை தீர்த்ததற்காக கடவுள் ஆன்மாக்களுக்கு உடம்பை கொடுக்கின்றார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களில் எத்தனையோ விதமான தீய குணங்கள் எல்லாம் இருக்கின்றன. தீய ஆசைகள் நம்மை பீடித்திருக்கின்றன. தீய நினைவுகளை நாங்கள் நெஞ்சங்களுக்குள் வைத்திருக்கின்றோம். தீய நினைவுகளால் தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த குணங்கள் எல்லாவற்றையும் எங்களிலே உண்டாகச் செய்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றதென்றால் அதுதான் ஆணவம் என்று சொல்கின்ற அந்த மலங்களில் ஒன்று. இதிலிருந்து நாங்கள் விடுபட்டு எங்களுடைய ஆன்மா நல்ல நிலையை அடைவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றதுதான் இந்த உடல். வியாதி உடம்பை பீடித்து நிற்பது போல ஆணவமானது ஆன்மாவை பீடித்து நிற்கின்றது என்பதுதான் இங்கே உண்மை. எனவே இங்கே ஒரு வைத்தியன் எவ்வாறு வியாதிக்குரிய மருந்தை கொடுத்து மருந்தை அந்த வியாதியை குணமாக்குகின்றாரோ அவ்வாறே கடவுள் ஆணவமாகிய வியாதியை எங்களுக்கு கொடுத்து எங்களை எங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துகின்ற அந்த வேலையை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். நமக்கு சரீரத்திலே ஒரு பகுதியிலே ஒரு கொப்புளம் வருகின்றது என்று எடுத்துக்கொண்டால் அதை ஒரு வைத்தியன் கீறுகின்றான். கீறுகின்ற பொழுது நமக்கு துன்பமாக இருக்கும். ஆனால் அச்செயல் அந்நேரத்துக்கு துன்பம் தந்தாலும் பின்பு நமக்கு நன்மை தருவதாகவே இருக்கும். அதுபோலத்தான் எங்களுக்கு பல துன்பங்களை ஆண்டவன் தருகின்றான் என்றால் அது அந்தந்த வேளைகளில் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட அதுவே எங்களை அந்த பிறவி பயனிலிருந்து மீட்டுக்கொள்ளுகின்ற ஒரு கைங்கரியமாக அமையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆணவத்தை இரண்டு வழியாக போக்கலாம். அது எங்களுடைய உடலிலிருந்து வெளியே செல்வதற்கு எங்களுடைய கர்மங்களை நாங்கள் விட்டு நீங்குவதற்கு இந்த ஆணவம் என்பது ஒரு ஊடகமாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய ஆணவத்தினால் உருவாகின்ற கோபங்கள், ஆசைகள், இவைகள் எல்லாவற்றையும் வளரவிட்டால் அது மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே எங்களுக்கு பிறவி பயனையே தந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆணவத்தை அடக்காமல் விட்டாலும் கடைசியில் அழிந்து போகும். அதனுடைய வழியில் நின்று பாவங்களை செய்து நாங்களே அந்த அழிவுக்கு காரணகர்த்தாவாக மாறுகின்ற ஒரு நிலை ஏற்படும். ஒரு வீட்டிலே நெருப்பு பொறி பறந்தால் அதனை உடனே அழித்துவிட்டால் அதனால் தீமை என்பது எங்களுக்கு ஏற்படாது. அது தானாகவே அழியும் தானே அந்த தீ என்று விட்டுவிடுவோமானால் எமக்காகன பல நஷ்டங்களை, முற்றாக அந்த வீட்டை நாங்கள் இழக்க வேண்டி ஏற்படும். இவ்வாறு தான் எமக்குள் இருக்கின்ற ஆணவத்தை நாங்களும் எங்களுடைய தெய்வ வழிபாட்டின் மூலம் அழித்து விடுவோமானால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு எங்களுக்கு குறைந்துவிடும். தானாகவே அழிந்துவிடும் தானே என்று காத்திருப்போமானால் அதனுடைய பலாபலன்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். இப்படியாக இந்த ஆன்மாவோடு தொடர்புள்ள பொருட்கள் மூன்று, ஆன்மாவை அடக்கிய தீய எண்ணங்களை எழுப்பி விடுவதாகிய ஆணவமும், அந்த ஆணவத்தால் ஆன்மா செய்யும் கண்மமும், கண்மத்தை செய்கின்றதற்கு கருவியாகி இருக்கின்ற சரீரமுமாகும். இம்மூன்றும் ஆன்மாவை கடவுளோடு சேர விடாமல் அதை தடுத்து வைத்து கொண்டிருப்பதனால்தான் இவைகளை பாசம் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இம்மூன்றிலிருந்தும் ஆன்மா விலகினால் இவைகளால் வருகின்ற துன்பங்களின் நீங்கி கடவுளோடு சேர்ந்து நாங்கள் மோட்சப்பேரை அடையலாம் என்று எங்களுடைய மதம் போதிக்கின்றது. இந்த மூன்று பாசங்களிலிருந்தும் விலகி கொள்ளத்தான் நாங்கள் கடவுளை வழிபட வேண்டும். நாமும் நம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்ய வேண்டும். தானாகவே இவை நீங்கிக் கொள்ளும் தானே என்று காத்திருப்போமானால் இவற்றினால் ஏற்படுகின்ற அழிவுகள் பலவாக எங்களுக்கு இருக்கும். தீயவர்களோடு கூடுவதனாலும் கூட, தீயவர்களோடு கூடி சேர்வதனாலும் கூட இவைகள் எங்களோடு ஒட்டியொட்டி மீண்டும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் காணலாம். எனவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்து நினை என்றும் சிவன் தாளினை என்று பெரியோர்கள் கூறுவது போல, நாங்கள் எங்களுடைய முயற்சியினூடாக நல்லவர்களோடு கூட கூட பழகுவதனூடாக, இறை சிந்தனையை மீண்டும் மீண்டும் வளர்ப்பதனூடாக இந்த ஆணவம், கண்மம், மாயை போன்ற இந்த மலங்களிலிருந்து நீங்கி அந்த இந்த சரீரம் பெற்றிருக்கின்ற இந்த பிறவி பயனூடாக அந்த சிவத்தையும் எங்களுடைய இறை நிலையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு வழிகாட்டுவதே இந்த முப்பொருள் தத்துவம் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் சிவன் நாமத்தை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபையின் வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம். Your language on